கண்டி சீமையிலே மதுவுக்குள் சிக்குண்ட மலையகம் அடிமைப்படுத்தலின் நவீன உத்தி. எழுத்தாளர் ரா சடகோபன். அதிகார வெறியும் ஆடம்பர ஆர்ப்பாட்டங்களும் ஆர்ப்பரித்திருந்த ஒரு காலகட்டத்தில் மாபெரும் மனித கூட்டங்கள் மந்தைகள் என மண்ணில் வீசப்பட்டன. 17, 18, 19 நூற்றாண்டுகளில் அந்நிய ஆக்கிரமிப்பு வெறியர்கள் ஏகாதிபதியர்களாக எழுச்சி பெற்று உலகம் முழுவதையும் தம் காலடியில் போட்டு மிதித்துவிட வேண்டும் என்று வேட்கை கொண்டிருந்தனர். பிரிட்டிஷ்காரன் என்ற மகா பாதகன் ஆப்பிரிக்க கண்டத்தை சின்னாபின்னப்படுத்திய பின்னர் ஆசியாவை நோக்கி படை திரட்டு கொண்டு வந்தான். அதற்கென கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி என்று ஒரு பாரிய நிறுவனத்தை பெரும் செலவில் தோற்றுவித்தான். அதனால் ஏற்பட்ட பெரும் பண செலவை அவர்கள் ஆக்கிரமித்த அந்தந்த நாட்டு மக்களையே அடித்து உதைத்து துவசம் செய்து வசூலித்துக் கொண்டான். பிரிட்டிஷார் தாம் அடிமைப்படுத்திய மக்களிடையே அறிமுகப்படுத்திய மது பழக்கத்திலிருந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களும் ஏனைய மக்களும் கூட இன்று வரை மீள முடியாதுள்ளனர். மதுவின் மூலக்கூறுகள் தொழிலாளர்களின் மரபணுக்களில் இரண்டர கலந்து விட்டதாலோ என்னவோ மது மீதான தாகம் மிக பரவலாக மக்கள் மத்தியில் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது தொடர்ந்தும் இம்மக்களை வறியவர்களாக வைத்திருப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. அதுவே இந்த மக்கள் எழுச்சி பெற முடியாமைக்கு பிரதான தடையாகவும் காணப்படுகிறது. 17 மத்திய கால பகுதியில் அடிமைகளை பயன்படுத்தி பெரும் தோட்ட பயிர் செய்கை ஆரம்பிக்கப்பட்ட போது தென்னாப்பிரிக்காவின் மேற்கு கேப் பிரதேசத்தில் அடிமைகளை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு மாலையானதும் மதுவை பங்கீடு முறையில் இலவசமாக வழங்கினார்கள். அப்போது அது நெதர்லாந்தின் டச்சு காலனித்துவ நாடாக இருந்தது. இந்த முறைமையால் தொழிலாளர்களை போதைக்கு அடிமையாக்கி குறித்த பண்ணையிலிருந்து வெளியேறி செல்லாமல் சங்கிலி இல்லாமலேயே அவர்களை வெற்றிகரமாக கட்டி போட்டு வைத்திருந்தனர். இவ்விதம் அவர்களை கட்டுப்படுத்தும் அடிமை முறை பயிர் செய்கை காலம் முழுவதும் தொடர்ந்ததுடன் அதன் பின்னரும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அவர்கள் பின்னர் திராட்சை ரச வைன் தயாரித்து முடிந்ததும் வீசப்படும் சக்கையிலிருந்து மிக மட்டமான மதுவை உற்பத்தி செய்து குறைவான விலையில் இவர்களுக்கு வழங்கினார்கள். இது தொடர்பில் தமது நூலான நவீன அடிமை முறைமை என்ற நூலில் ஹியோ டிங்கர் பின்வருமாறு கருத்து தெரிவித்துள்ளார். உலகெங்கும் அழைத்து செல்லப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு இந்த மதுவை போதுமான அளவு வழங்கி அவர்களை எல்லா துன்பங்களையும் மறக்க வைக்கும் ஒரு மங்கியதான மாலை பொழுதுக்கு இட்டு சென்றுவிடும் நிலையை ஏற்படுத்தினர் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கு வழங்கியது இந்திய மது என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூடுமானவரை சாராய தவரணைகளையும் கோவில்களையும் அமைக்க உற்சாகப்படுத்தினார்கள். தொழிலாளர்கள் இந்த மது மதம் இரண்டு முறையான போதைகளிலும் மூழ்கி இருக்கும் போது நம்மை ஏறி மிதிக்கும் எஜமானுக்கு எதிராக அவர்கள் அணிதிரள மாட்டார்கள் என்பதனை முதலாளி வர்க்கம் நன்கு தெரிந்து வைத்திருந்தது. எனினும் தோட்டதுரைமார்கள் தொழிலாளர்கள் மது அருந்தும் போது தனியாக சந்தித்து தமது அன்றாட பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், தம்மீதான சுரண்டல்கள் போன்றவற்றை பற்றி பேசி கலந்துரையாடி தமக்கெதிராக செல்வதை அனுமதிக்காமல் அவர்கள் பொது இடங்களில் வைத்து மது அருந்துவதையே விரும்பினார்கள். இதன் காரணமாக தொழிலாளர்கள் நன்கு குடித்துவிட்டு தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டு அடித்துக் கொள்வதும் அடுத்த நாள் வேலைக்கு செல்லாமல் இருக்கும் சம்பவங்கள் அதிகரித்தமையையும் கூட அவர்கள் பொறுத்துக் கொண்டனர். இலங்கை பெருந்தோட்ட பயிர் செய்கையின் ஆரம்ப காலகட்டமான 1830களில் இருந்து தொழிலாளர்களின் வதிவிட எல்லைப்புறங்களில் சாராயம் மற்றும் கள்ளு தவறணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. 1873 கவர்னர் வில்லியம் ஹன்றி கிரகரி அவர்களுக்கு தோட்டதுரைமார் சங்கம் எழுதிய கடிதத்தில் இப்போது இருக்கும் சாராய தவறணைகளின் எண்ணிக்கை போதாது என்றும் அதனை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்ததை அறிய முடிகின்றது. அதன் மூலம் சாராய தவறணைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் அதிகரிக்கப்பட்டதுடன் உள்ளூர் சிங்களவர்களும் கள்ளு தவறணைகளை ஆரம்பிக்க உற்சாகப்படுத்தப்பட்டனர். அரசாங்கம் சாராய தவறணைகளை ஆரம்பித்த உடனேயே கள்ள சாராய விற்பனையும் எரிசாராய விற்பனையும் பெருந்தோட்ட பகுதிகளில் பல்கி பெருகின. அரசாங்க அனுமதி பெற்ற சாராய கடைகளில் கிடைத்த சாராயத்தை விட மலிவு விலையில் கிடைத்தமையே இவற்றின் பெருக்கத்துக்கு காரணமாக இருந்தது. 1897 தோட்டங்களை அண்டிய பிரதான பாதைகளின் இரு மருங்குகளிலும் சாராய தவறணைகள் அமைக்கப்பட்டிருந்தன என்றும், மேலும் பல தோட்டங்களில் லயங்களிலும் கூட ஒரு காம்பரா ஒதுக்கப்பட்டு மதுக்களஞ்சியமாக பயன்படுத்தப்பட்டது என்று குடியேற்ற செயலாளருக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மிக பாதகமான மற்றொரு விளைவு என்னவென்றால், தோட்டத்து கூலிகள் ஒவ்வொரு கிளாஸ் அல்லது சிரட்டையில் ஊற்றி சிறிது சிறிதாக மது குடித்த போது அவர்கள் அந்த மதுக்கோப்பை ஒவ்வொன்றுக்கும் கொடுத்த பணமானது பணக்காரர்கள் ஒரு போத்தல் குடித்ததிலும் பார்க்க 3 மடங்கு அதிகம் என 1896 அரசாங்கத்துக்கு எழுதிய அறிக்கையில் அப்போது மேற்கு மாகாண அரசு அதிபராக கடமையாற்றிய எல்லிஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இவரது கூற்றுப்படி, ஒரு தனவந்தர் ஒரு கலன் சாராயத்தை ₹4.48 வாங்கி குடித்த போது, அதே அளவு சாராயத்தை கூலி தொழிலாளி சிறுக சிறுக குடித்த போது ₹7.48 செலுத்தினான் என்று தெரிவித்துள்ளார். தெரிந்தோ தெரியாமலோ மது அருந்துதல் என்பது மக்களின் வாழ்வில் அங்கமாகி போய்விட்டது. ஆனால் அண்மை காலம் வரை மது அருந்துதல் ஒரு பெரும் செலவு மிக்க காரியமாக இருக்கவில்லை. ஆனால் இன்று அது மிக செலவு மிகுந்த ஆடம்பரமான ஒன்றாக போய்விட்டது. ஆதலால் கள்ள சாராயத்தையும் அல்லது எரிசாராயத்தை களவாக குடிக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளது. 1980 வரை தொடர்ந்து தேயிலை சிறு உரிமையாளர்களின் தொகை அதிகரித்த போது சிங்கள நாட்டுப்புறத்தில் இருந்து இத்தகைய சாராயம் காய்ச்சப்பட்டு வழங்கப்பட்டு வந்தது. காலி மத்துகம பிரதேசத்தில் சில காலங்களுக்கு முன்பு வரை கரிஞ்சா என்ற பெயரில் கள்ளசாராயத்தினை தேயிலை சிறு உடைமையாளர்கள் மாலையானதும் தொழிலாளர்களுக்கு கூலி வழங்கும் போது கால் போத்தல் அரை போத்தல் சாராயத்தையும் சேர்த்து வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் என்று தெரிய வந்துள்ளது. இதற்கான விலையை அவர்கள் சம்பளத்திலிருந்து கழித்துக் கொண்டனர் என்றும், இந்த பழக்கம் இப்போது சில இடங்களில் வழக்கத்தில் உள்ளதாக தெரிகின்றது. தொழிலாளர் என்ற மந்தை கூட்டத்தில் எந்தவிதமான எழுச்சிகரமான சிந்தனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் நீண்ட காலமாக மதுபோதை அடிமைத்தனத்தினை ஆக்கிரமிப்பு ஆட்சியாளர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அதற்கு ஏனைய காரணிகளான ஆணாதிக்க சமூக அமைப்பு, சாதி அமைப்பில் மேல் சாதி கீழ் சாதி என பிரிந்து முரண்பட்டு காணப்படுகின்றமை, பிற்போக்கான மடத்தனமான மத கட்டுப்பாடுகள் போன்றன இவர்களை அதிகாரத்தால் அழுத்தி மிதித்து வைத்திருக்க பேருதவி புரிந்தன. இன்றைய விஞ்ஞான யுகத்திலும் கூட ஆசிய மக்களிடையே புரட்சிகரமான விஞ்ஞான சிந்தனைகள் தோன்றாமல் இருப்பதற்கு அவர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் மூட நம்பிக்கைகள் மிகுந்த மத சிந்தனைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இப்படியாக 200 காலமாக நீடித்து வரும் இந்த மது அடிமை பழக்கமும் முன் சொன்ன ஏனைய காரணிகளும் சேர்ந்து இன்றும் கூட இந்த சமூகத்தை ஒரு எழுச்சி பெற முடியாத சமூகமாக முடக்கி வைத்திருக்கின்றனவோ என்று சந்தேகம் கொள்ள வைக்கின்றது. எனினும் இன்று இந்த பெருந்தோட்ட கைத்தொழில் துறை என்ற வறுமையின் கிடுபிடியில் இருந்து இவர்கள் வெளியேறி பல்வேறு தொழில் துறைகளிலும் தம்மை இணைத்துக் கொண்டு மலையக தமிழர் அல்லது இந்திய வம்சாவளி தமிழர் என்ற வரையறைக்குள் தம்மை இணைத்துக் கொண்டு விட்டனர். இன்று வெறுமனே 130,000 தொழிலாளர்கள் குடும்பங்கள் அல்லது சுமார் 400,000 பேர் மட்டுமே கூலி தொழிலாளர்களாக உள்ளனர் என ஒரு கணக்கீடு தெரிவிக்கின்றது. இனிமேலும் இவர்களை தேயிலை தோட்டங்களுக்குள் கட்டி போடும் சக்தியை தேயிலை பெருந்தோட்ட பொருளாதாரம் படிப்படியாக இழந்து வருகின்றது.